நான் இவ்வளவு புத்திசாலியா இருக்கேன், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, குழந்தைகளா இருக்க, எல்லாம் சொல்றேன். இது ஏதும் இவனுக்கு சேர்ந்ததில்லை. பிறவே உங்களுக்கு இல்லையா ஆத்மான்னு நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது என்னாருக்கு பிறந்தேன்னு என்ன அர்த்தம்? நான் பிராமணன், நான் புமான், நான் ஸ்திரீன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் உண்டு? அந்த சரீரம் உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்க அப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க. அவைகள்லாம் சரீரத்துக்கு சேர்ந்த தர்மமே ஒழிய உங்களோட ஆத்மாவுக்கு சேர்ந்த தர்மம் இல்ல. ஆகையால் என்னுடைய ஸ்வரூபம் என்று தாங்கள் எப்பொழுது சொல்வேளோ அந்த ஸ்வரூபம் ஏது? ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மாவுக்கு பறவை இல்ல, அந்த ஆத்மாவுக்கு சம்பந்தமான பதார்த்தம் இல்ல. ஆகையால் இன்னொன்னு விட்டுட்டு தான் இங்க வரதுங்கிறது நடக்காது. ஆகையால் நகி அந்நியதாவுத்தாய ஸ்வரூபம் சம்பத்தவியம் ஸ்வரூபமேவே கண்ணபவதி பிரதிபத்தவியம் சேத். நான் இதை அடையணும் என்று சொன்னேளையானால் அது உங்களுடைய ஸ்வரூபம் இல்லை. ஸ்வரூபம்னா தான் அர்த்தம், தன்னுடைய சுபாவம்னு அர்த்தம். தான் இன்னொன்னு அடையணும்னு அடையிறது சுபாவமா? இல்லை. பரம் பரமாத்ம லட்சணம் பரஞ்சோதி ரூபசம்பத்யா. இங்க என்ன சொல்றது? ஏஷ சம்பிரதாத அஸ்மா சரீரா சமுத்தாய பரஞ்சோதி ரூபசம்பத்யான்னு இருக்கு. இந்த சரீரத்துல நானனக்கூடியதான எண்ணத்தை விட்டு விட்டு, எண்ணத்தை எப்படி சார் விடுறதுன்னா விடாது. இந்த மனசுக்கு சுபாவம் என்னன்னா எப்பொழுதும் எதையோ பிடித்துக் கொண்டிருக்கத்தான் மனசுக்கு சுபாவம். அதை விட்டுவிட்டு ஒரு நாளும் மனசு இருக்காது. மரண சந்தர்ப்பத்திலையும் என்ன ஏற்படுகிறது? இதுவரைக்கும் இந்த சரீரம் இந்த சரீரத்தை நான் தான் என்று நினைத்த ஒருவர் ஜீவன் மரண சந்தர்ப்பத்தில் கடைசி க்ஷணத்தில் அடுத்த பிறவி இவனுக்கு இது என்று காண்பிக்கப்படுகிறது. அடுத்த பிறவியில நீங்க இன்னமா இந்த இடத்துல இப்படி பிறக்க போறீங்கன்னு சொல்றது. அப்பொழுது அந்த சரீரத்தில் இந்த மனசு போய் சேர்றது. ஆகையால் தான் இந்த சரீரத்தை விடுறது. இந்த சரீரத்தை விடுறதுக்கு காரணம் என்ன? இன்னொரு சரீரத்தில் நான் எனக்கூடியதான எண்ணம் இவனுக்கு ஏற்படுகிறது. மனசானது எப்பொழுதுமே இன்னொன்னை பிடித்துக் கொண்டுத்தான் இதை விடும். மனசு எதையுமே பிடித்துக் கொள்ளாதான ஒரு நிலை எண்ணிக்கும் கிடையாது மனசு போனால் ஒழிய. ஆகையால் இருக்கிற வரையும் தான் மனசு எதையாவது ஒண்ணு பிடித்துக் கொண்டுத்தான் இருக்கும். ஆகையால் மனசு இந்த சரீரத்தில் நான் எனக்கூடியதான எண்ணத்தை விடணுமே என்றால் அந்த மனசு என்ன பண்ணணும்? இன்னொன்னு பிடிக்கணும். அப்பதான் இதை விடும். இந்த இலையில ஒரு பூச்சி இருக்கு பத்தில, இந்த கம்பளி பூச்சி, அது என்ன பண்ணும்? ஒரு இலையில இருந்து இன்னொரு இலத்துக்கு போகும், இலைக்கு நடக்கும். அது போகும் பொழுது அப்படியே முன்னால தன்னுடைய சரீரத்தை அப்படியே பிடிச்சிட்டு நீட்டிண்டு இன்னொரு இலை கிடைக்குமான்னு பார்க்கும். அந்த இலைய கிடைச்சதுமே அந்த இலைய கட்டியா பிடிச்சிட்டு பின்னால இருக்கிற தன்னுடைய சரீர பாகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த இலைக்கு தள்ளும். அப்ப என்ன ஆகும்? இந்த இலைய நான் விடணும்னால் அந்த இலையை பிடிச்சிட்டு தான் இந்த இலையை விடணும். அந்த இலையை பிடிச்சிட்டாம இந்த இலையை விடாது. ஆனா குரங்கு எப்படின்னா இதை விட்டுட்டு பாயும். அதான் குரங்குக்கும் இந்த பூச்சிக்கும் வித்தியாசம். நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? சத்யதா திருண ஜலாயுகா. இந்த திருணம் இந்த பில்லிலையும் இலையிலையும் இருக்கக்கூடியதான இந்த கம்பளி பூச்சி மரவட்டை. இப்பதான் குருகுலத்துக்கு மரவட்டை எல்லாம் வரல. முன்னாள் குருகுலம் முழுக்க மரவட்டையா இருக்கும். மழை இருக்கிற காலத்தில் இந்த மரவட்டையானது எப்படி தன்னுடைய ஒரு இலையிலிருந்து தன்னுடைய சரீரத்தை இன்னொரு இலைய புடிச்சுண்ட பிறகுதான் இந்த இலைய விடுமோ, அதே விதமாகதான் இந்த மனசு இன்னொரு பொருளை பிடிச்சுண்டான் பழைய பொருளை விடும். குழந்தைகள்லாம் பிளேடு வேணும்னு அழும். அது கழக கையில ஏதாவது பிடிச்சிக்கும், பிடிச்சிட்டு பிற அது வேணும் கொடுக்காது அம்மாவுக்கு. இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா அது கையா இருந்துக்க போறதோன்னு இந்த அம்மாவுடைய கவலை. என்ன பண்றது தெரியுமா? அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பான். சாக்லேட் கொடுத்தா வேலை பிளேட கீழே போட்டு சாக்லேட்டை பிடிச்சிக்கும். அது என்ன பண்ணுவார்? அந்த பிளேட எடுத்து வச்சு விடுவான். அப்ப விவகாரம் என்ன? அந்த மனசு பிளேட விடணுமே என்ன? நீ விடுன்னு சொன்ன விடாது, கட்டியே பிடிச்சிக்கும் அந்த குழந்தை. அப்ப என்ன பண்றது? இன்னொன்னு கொடுத்தா இதை விடும். அதே மாதிரியே நீங்க இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணத்தை விடணுமே என்றால் அந்த மனசே விடுன்னு சொன்னா விடாது. என்ன பண்ணும்னா அந்த மனசுக்கு பரபிரம்மத்தை காட்டுங்கோ. பரஞ்சோதி ரூபசம்பத்யா. இது என்ன பிராக்டிக்கலா சொல்றது மாதிரி? நீங்க இந்த சம்சாரத்தை விடணும், இந்த கவலைகளை விடணும், இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடியதான நான் எனக்கூடியதான எண்ணத்துல ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் விடணும், மனசுல ஏற்படக்கூடியதான கவலைகளை விடணும். அப்படின்னா இந்த மனசுக்கு என்ன பண்ணணும்? பரமாத்மாவை கொடுக்கணும். யானை துதிக்கையை ஆட்டிட்டே இருக்கும், ஏதாவது ஒண்ணு இது பண்ணிட்டே இருக்கும். அந்த யானை பாகன் என்ன பண்றான் தெரியுமா? நான் அந்த துதிக்கைக்கு ஒரு கட்டையை கொடுப்பான். அந்த சுமந்து அப்படியே நிக்கும் அசையாம. ஏண்டா இப்படி யானை இம்சப்படுத்துல என்ன? இந்த கட்டையை வாங்கினா அப்புறம் பாருங்க. அதே போல இந்த மனசுங்கிற ஒரு யானைக்கு நீங்க என்ன பண்ணும்? பரமாத்மாங்கிற ஒரு கட்டையை கொடுங்க. சத்தானோ, ஈஸ்வரன் பேரு தானோன்னு வெறும் கட்டல, ஈஸ்வரனுக்கு அந்த பேர். ஆகையால் அந்த பரம்பொருளுக்கு பரம்பொருளை மனசுக்கு கொடுங்க. அப்ப பரம்பொருளை பிடித்துண்டதான ஒரு மனசானது இந்த சரீரத்தை விடும், நான் எனக்கூடியதான எண்ணத்தை விடும், அப்பொழுது இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடியதான காலுஷ்யங்கள் அதை விட்டு போக்கிவிடும். ஆகையால் பரஞ்சோதி ரூபதம் பத்ய பரம், பரஞ்சோதின்னு என்ன சார், பரம் பரமாத்ம லட்சணம். பரம்னு பரமாத்மான்னு எப்படி அர்த்தம் சொல்றேன்னர், பிரம்ம விதாப்னோதி பரமோ. அங்க பரமன் என்ன அர்த்தம் சொன்னாள், பரமத்தானே வேதமே அர்த்தம் சொல்லிருக்கு. இது பரமன்னு சொன்னா பிரம்மம் மோட்சம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்கோம். ஆகையால் பரம் பரமே பராத்தே அப்படின்னு கட்டோபனிட்ட சொல்றது, பரமன உயர்ந்தது பரோவரியான் சாந்தோக்கியம் சொல்றது. ஒவ்வொரு இடத்துலயும் இருக்க பரம், நம்ம தான் பரத்தை மறந்தோம். ஏன்னா இல்லத்திலேயே இருக்கோமே பரம் எதுக்கு நமக்கு. பரம் பரமாத்ம லட்சணம் விஜப்தி ஸ்வபாவம். அது எப்படி சார் இருக்கு, காஞ்சிபுரம் பட்டப்படுவ கட்டிட்டு அம்பாள் இருக்காளோ, பரஞ்சோதி ஸ்வரூபம், ஜோதி ஸ்வரூபமா இருக்கா. ஹிருதயஸ்யா ரவி பிரக்யா, ரவி பிரக்யா சூரியனுடைய ஜோதிஷ் எப்படி இருக்கோ அப்படி ஜோதிஷ். உத்யத் பானு சஹஸ்ராபா, ஜோதி ஸ்வரூபமாகத்தான் எல்லா தெய்வங்களும் இருக்கு. நாம் அந்த ஸ்வரூபத்தை மனசுல பிடித்துக் கொள்ளாத காரணத்தினால் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறோம். நாம் நமக்கு இஷ்டமான ஒரு உருவம் அனுமாரா தியானம் பண்றோம், ஏன்னா வடமாலை கிடைக்கும் இல்லையோ, அவ்வளவுதான் நமக்கு. ஆனா அந்த ஸ்வரூபம் இது ஜோதி ஸ்வரூபம். ஆகையால் பரஞ்சோதி ஸ்வரூபம் விஜப்தி ஸ்வபாவம் ஜோதி ஸ்வரூபம் உபதம் பத்ய சுவாஸ்தியம் உபகம்யா இத்யேதது, அதை அடைந்து ஸ்வேன ஆத்மீயேன ரூபேண அபினிஷ்பத்யதே. நம்மளுடைய ஸ்வரூபம் அது ஆத்மீயமான ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை நம்மதா இருக்கும் பொழுது நாம் அதை விட்டு இந்த சரீரத்தை புடிச்சுண்டு இந்த சரீரம் அழகானது என்று கருதி சரீரத்துக்கு என்ன வந்ததுன்னு நினைச்சுட்டு சரீரமே நான் என்று மறந்து இதை நினைச்சு அதை மறந்தோம். இந்த சரீரம் முதல்ல அழகா காண்பித்தது, பிறகு கொஞ்ச நாளாக நாளாக அதுக்கு துன்பம் வர ஆரம்பித்தது. ஒவ்வொரு பார்ட்லயும் வலி, வலி இல்லாத ஒரு பாகம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். சரீரம் மனசுல கவலை இல்லாததான, கவலைப்படாததான விஷயம் மனசுல ஏதாவது, எதை பத்தி கவலைப்பட்டிருக்கோம். சின்ன வயசுல ஸ்டாம்பை பத்தி கவலை, சோடாபுடி மூடிய பத்தி கவலை, பால் கடைக்கலையேனு கவலை, கொஞ்சம் வயதான பிறகு ஹோம்ஒர்க் பண்ண முடியலையேனு கவலை, பழையாட முடியலையேன்னு ஒரு கவலை, உத்தியோகம் கிடைக்கலையேன்னு கவலை, உத்தியோகம் பிறகு கல்யாணம் ஆகலையேன்னு கவலை, கல்யாணம் ஆன பிறகு துன்பங்கள் சமுத்திரமா போயிடுச்சு, முழுகி போயிட்டான், இனிமேல் கவலையே படல. இப்படின்னா கவலையில இருந்துட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் இது இந்த சரீரம் அல்லவா. அந்த சரீரத்துல நான் எனக்குடையதான எண்ணம் விட வேண்டாமா, நான் எனக்குடையதான எண்ணம் எப்ப விடும், பரமாத்மாவை பார்த்தா விடணும். பரமாத்மாவை எப்படி பார்க்கறது, உபனிஷத்து வாசிக்கணும். பரஞ்சோதி ரூபதம் பத்ய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்யதே, உங்களுடைய ஆத்மஸ்வரூபமாக ஆகிறீர்கள். பிராகேகஸ்யாஹ ஸ்வரூப சம்பத்தே, இப்பொழுதும் அந்த உருவமாகத்தான் இருக்கேள், ஆத்மாவாகத்தான் இருக்கேள். இருந்தாலும் அவித்யா, அவித்யனால தேகமேவ அபரம் ரூபம் ஆத்மத்வேன உபகத. நீங்க யாருன்னு கேட்டா இந்த சரீரம்னு சொல்லிட்டு இருக்கோம். இத்தனால நாம ஆத்மாவாக இருக்கும் பொழுது ஆத்மா எனக்குடையதான நிலையை மறந்து நான் சரீரம்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் கர்ணனுடைய கதையினால சொல்ற. கர்ணன் குந்தியனுடைய பிள்ளை, இருந்த போதிலும் அவனுக்கு அந்த விஷயம் தெரியல. அவனுக்கு அந்த விஷயம் தெரியாததுனால அவன் ராதாவனுடைய பிள்ளைன்னு நினைச்சுட்டு இருக்கான். அந்த படகு ஓடக்கூடியதான மீனவ ஜாதியில பிறந்ததான அந்த ராதாவனுடைய பிள்ளை என்று நினைத்துக் கொண்டு அவனுக்கு ராஜ்யம் கொடுத்த போதிலும் அவன் யுத்தத்துக்கு வர முடியாதான ஒரு நிலை. அப்படி எத்தனை அனுபவங்கள், எத்தனை துன்பங்கள் அனுபவித்தான். அர்ஜுனனுக்கு சமானமான ஒரு வீரியம் இருந்த போதிலும் எங்கேயும் முன்னுக்கு வரல. காரணம் என்னன்னா, தான் ராதாவனுடைய பிள்ளை, கீழ் ஜாத்தியில பிறந்தவன் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. நிஜமா அந்த எண்ணமா, நிஜமா அதுவா இல்ல, அர்ஜுனனுக்கு என்ன நிலையோ அதே நிலைத்தான் கர்ணனுக்கும். இருந்தாலும் கௌந்தேயனா இருந்தாலும் ராதா சம்வர்தித்தனாக இருக்கிறதுனால, தான் கௌந்தேயன் எனக்கூடியதான எண்ணம் தனக்கு இல்லாததுனால, விஷயம் புரியாததுனால எப்படி வாழ்நாள் முழுக்க கட்டப்பட்டாரோ, அதே போலயே நாமும் ஆத்மாவாக இருந்த போதிலும் இந்த சரீரத்தை ஆத்மா என்று நினைத்து சரீரத்துக்கு வரக்கூடியதான எல்லா துன்பங்களையும் எனது என்று நினைத்து ஆத்மஸ்வரூபத்தை மறந்தோ. ஸ்வரூப சம்பத்தே அவித்யா தேகமேவ அபரம் ரூபம். எந்த அளவுக்கு கல்யாணம் ஆன காலத்துல தன்னுடைய போட்டோவை பார்த்து சட்டத்தை பொறுத்து என்னைக்கு பாத்துக்கிறார், இவ்வளவு அழகா இருந்தனே கல்யாண காலத்துல, இப்ப என்ன போச்சு, இப்போ அழகு தாங்கிறார், அதை விடல. தான் மன்மதன்கிற அபிப்பிராயம் அப்பவும் இருக்க, இருந்தாலும் அதை பார்த்து ரசிக்கிறார். என்னையா சரீரம் மாறக்கூடியதான சரீரம், அங்கங்கலிதம் பலிதம் துண்டம், தசன விஹீனம் ஜாதம் துண்டம், எல்லா பல்லும் போயிடுது, இன்னும் அழகா இருக்கேன்னு நினைக்கவே அது போகிய மனுஷனுக்கு. இந்த சரீரம் தான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு பாருங்க. தேகமேவ அபரம் ரூபம் ஆத்மத்வேன உபகதா இது ததபேட்சையா இடமுச்சது. அதனால்தான் இப்படி சொல்றார், ஸ்வேன ரூபேணா இது, தன்னுடைய உருவம் அப்படின்னா என்னது சார், அசரீரதாகி ஆத்மனஸ்வரூபம், சரீரம் இல்லாதான நான் தான் ஒரு தோற்றம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு பார்த்தல, அதான் அசரீரம். நம்ம சரீரத்துக்குள்ளேயே எங்கிருந்தோ நான் நான் தோன்றது, அந்த கோஹம் நான் யார் அப்படின்னு தெரியுங்கள். நான் யார்னு தெரிஞ்சா அகமித்யேவ விபாவயே பவானி, நானே அந்த பிரம்மஸ்வரூபம், சோஹம் நானே அந்த பிரம்மம் அப்படின்னு ஞானம் வரும். நம்ம அகமே தெரியல, அகம் இல்லாமல் அகங்காரத்தோட எனக்கு அது வேணும் இது வேணும்னு வாழ்நாள் முழுக்க அதை சம்பாதிக்கிறதுக்கே போறது. பணத்தை சம்பாதிக்கணும், புகழ சம்பாதிக்கணும், காசை சம்பாதிக்கணும், வாழ்க்கையில கார் வாங்கணும், இது வாங்கணும், அப்படி போகணும், இப்படி போகணும், என்ன கண்டு லோகங்கள்லாம் இப்படி நினைக்கணும், இந்த இதுலயே வாழ்க்கை போறதே தவிர, நான் யார் எனக்குடையதான எண்ணம் உங்களுக்கு இல்ல. என்னைக்கு நான் யார் எனக்குடையதான எண்ணம் தோணுகிறதோ அன்னைக்கு ஆசான் வந்து, நீ ஜீவன் இல்லப்பா, நீ சரீரம் இல்லப்பா, நீ யார, அசரீரம் பாவசந்தம் அப்படின்னு ஆத்மஸ்வரூபம் நீ அப்படின்னு சொல்ல போற. அந்த ஆத்மஸ்வரூபத்தை காட்டுவதற்காகத்தான் தஹர ஆகாச ரூபிணி இந்த தஹர வித்யானது சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றது. இதுக்கு மேல் தஹர வித்யில, தஹர வித்யங்கிறது ஒரு உபாசனை, உபாசனை குறைச்ச யாருக்கு, அந்த சுத்த பிரம்மமானது தியானம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுல உருவம் முதலிய பொருள்கள்லாம் இல்லாதனால அதை புரிந்து கொள்றது கஷ்டமா இருக்கு என்று கரைக்க நினைக்கிறவாளுக்கு இப்படி ஒரு குணங்களோடு இருக்கிற ஒரு சுரூபமான சொல்லப்படுது. இதுல முயற்சி பண்ணி கொண்டே இருந்தடையானால் அந்த பிரம்மஸ்வரூபமானது தான் தானாக தெரியும் என்பதற்காக, அப்படிப்பட்டதான் அந்த தஹர விஜயை சொல்றதுக்காக நம்ம சரீரத்தில் இடம் எனக்கூடியதான இடத்தை சொல்லி அதற்குள்ள அந்த ஆத்மா இருக்கிறதாக சொல்லி, அந்த ஆத்மாவினுடைய சொரூபம் புண்ணிய பாப வர்ஜிதமாக இருக்கார், கேளத்தனம் இல்ல, மரணம் இல்ல, பசி இல்ல, தகம் இல்ல, சோகம் இல்ல, முகம் இல்ல, சத்தியகாமனாகவும் சத்தியசங்கல்பமாகவும் இருக்கார், இப்படி எல்லாம் சொல்லி அந்த ஆத்மஸ்வரூபமானது சரீரத்துக்குள்ள இருந்தாலும் சரீர நாசமானாலும் அதுக்கு ஒரு நாசமா ஆகறதில்லை அப்படிங்கிற சமாதானத்தையும் சொல்லி, அதுக்கு பிறகு அந்த ஆத்மாவை தேடுறதுக்காக அதனுடைய லட்சணமும் சொன்ன பிறகு அதை அடைந்தவனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது சொல்லும், அதை அடைந்தால் என்ன பலம் அப்படின்னு சொல்ற ஒரு பிரகரணத்தில் நினைச்சிருந்தோம். ஏக சம்பிரசாதகா இந்த ஜீவன் அஸ்மா சரீரா சமுத்தாய, இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி, இந்த சரீரத்தை விட்டு கிளம்பின்னு அவன் மரணம் அடைஞ்சதுன்னு அர்த்தமா இல்ல, இந்த சரீரத்தில் பற்றுதலை விட்டு, இந்த சரீரத்தில் நான் என்றதான ஒரு பற்றுதல் எல்லோருக்கும் இருக்கு, இந்த சரீரத்துக்கு சேர்ந்ததான பொருள்களை எனக்கு எனது என்று இருக்கு, இந்த நான் என்ற ஒரு பற்றுதலும் எனது எனக்குடையதான ஒரு அபிமானம் தான் நமக்கு வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் தருவது, இப்படிப்பட்டதான நான் எனது எனக்குடையதான ஒரு பற்றுதலை விட்டுவிட்டு, அஸ்மா சரீரா சமுத்தாய, அது எப்ப வரும், பரஞ்சோதி ரூபசம்பத்யா, பரஞ்சோதியாக ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான அந்த பிரம்மத்தை உபசம்பத்தியா அடைந்து, பிரம்மத்தை அறிந்து, பிரம்மத்தை எப்படி அறிவது, அதுக்குதான் அபகதமாத்மா விஜரோ விமிருத்தியோன்னு சொன்னேன். ஆகையால் சரீரத்தில் நான் எனக்கூடியதான எண்ணத்தை, நானே எனது எனக்கூடியதான எண்ணங்களை விழடுமேயானால் பரமாத்மாவை மனசு பிடித்துக் கொள்ளடும், அறியடும், அதை அறிந்தால் இது போகும், அதை அறிந்தால் என்ன ஏற்படுகிறது, தன்னுடைய உருவம் தான் யார் என்கிறது நன்றாக புரிகிறது. கோகம் கோகம்னு சொல்றா இல்லையா, அந்த கோகம்ங்கிற கேள்விக்கு பதில் எப்படி, நானே அகம் பிரம்மாஸ்மி, நான் யார் என்றது ஒரு கேள்வி, நானே பிரம்மம் எனக்கூடியதான சமாதானம். அந்த பிரம்மம் யாரு, அபகத பாப்பா விஜரோ விமிருத்தியோ விசோகா விஜகத்தா அபிபாசம். ஆகையா நான் எனக்கூடியதான சுரூபத்தை, அந்த பிரம்மத்தை நான் என்று கருதவும், அப்பொழுது நானாகவே ஆகிவிடுகிறேன். யதா உபாசதே ததைவ பலம் பவதி. எப்படி அவன் உபாசிக்கிறானோ அப்படி. ஆகையால் நான் என்று உபாசிக்கணும். இது பிரதீகோபாசனம் இல்ல, அகங்கிரகோபாசனம். அந்த ஸ்வரூபத்தை நான் என்று அறியணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். இங்கே ஏஷ சம்பிரசாதா, சம்பிரசாதான ஜீவன் அர்த்தம், நியாயமா தூங்குறவன் அர்த்தம். இங்க தூங்குற ஜீவன் அர்த்தம், ஆனா தூங்குறதுங்கிறது விட்டு ஜீவன். இந்த ஜீவனானவன் அஸ்மாத் சரீரா சமுத்தாய, இந்த சரீரத்திலிருந்து கிளம்பி, கிளம்பின்னு சொன்னா சரீரத்தில் நானனக்கூடியதான எண்ணத்தை துறந்து, பரம் ஜோதி ருபசம்பத்திய ஜோதிஷு அப்படின்னு சொன்னமையனால் நம்ம வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிக்கிறோம். வெளிச்சத்துல நமக்கு என்ன தெரியறது, வெளிச்சத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டு, யோஜனை பண்ணி பார்த்தேன்னா பொருள்களை நமக்கு காட்டுவது வெளிச்சம். வெளிச்சம் இல்லாத போனால் பொருள்களை நாம் அறிவதில்லை. பொருள் இருப்பதனால் பொருளை நாம் அறிவதில்லை, பொருளுடன் வெளிச்சம் இருப்பதனால் தான் பொருளை அறிகிறோம். ஆனா எல்லா பொருளையும் அறிகிறோமே தவிர வெளிச்சத்தை அறிகிறேன் என்று யாரும் கூறுவதில்லை. அது ஏன் அப்படின்னா அது அப்படித்தான் வழக்கம். எல்லோரும் ரூம்ல என்ன பார்த்தேன், டேபிள் பார்த்தேன், சேர் பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன், எல்லாம் சொல்றேன். யாராவது ஒருத்தராவது வெளிச்சத்தை பார்த்தேன்னு சொல்றாளோ? இல்ல. வெளிச்சத்தை பார்க்காம எந்த பொருளையாவது உங்களால பார்க்க முடியுமோ? முடியாது. வெளிச்சம் இல்லாமல் எதுவும் தெரியாது. வெளிச்சத்துடன் தான் எல்லா பொருள்களையும் அறிகிறீர்கள். ஆனா சொல்றவா யாரும் நான் வெளிச்சத்தை அறிகிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏனென்றால் அது சாதாரண காரணமா போயிடும். அது இருந்தால் தான் எல்லாமே தெரியும். பொருள் தெரியறதுன்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் இருக்கு, என் கண்ணு நன்னா வேலை செய்யறது, நான் முழிச்சுட்டு இருக்கேன், ஓதனை சொல்லணுமா என்ன? இது அண்டர்ஸ்டுட். ஆகையால் நம்ம சொல்றதில்லை. அப்ப பொருளை விளக்குவது இந்த வெளிச்சம். அந்த வெளிச்சமானது நாம் கண்டதான வெளிச்சங்கள் சூரியனுடைய வெளிச்சம், சந்திரனுடைய வெளிச்சம், நிலாவினுடைய வெளிச்சம், அல்லது தீப எலக்ட்ரிக்கல் லைட்டினுடைய வெளிச்சம், நெருப்பினுடைய வெளிச்சம், இவள் தான் நமக்கு தெரியும். இந்த ஜோதிஷங்கள்லாம் சில பொருள்களை தான் காண்பிக்கிறது. நாம் அறியக்கூடியதான பொருள்களில் ஒரு 10% தான் காட்டுகிறது. நான் அநியாயம் பண்றது இல்ல சார், நிறைய காட்டு இல்ல. ஏன்? சூரியன் உதித்தால் உலகத்தில் எல்லாமே நமக்கு தெரியுது அப்படின்னு நம்ம நினைச்சோம். அல்லது எலக்ட்ரிக்கல் லைட் வந்தா நமக்கு எல்லாமே தெரியுது, நல்லா போக்கஸ் பண்ணுகிறோம், புரிஞ்சுட்டோம். ஆனா இந்த தீபங்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடியதான அறிவில் உருவம் என்றது ஒன்னத்தான் காட்டுகிறதுன்னு ஞாபகம். தீபத்தினால் நாம் எதை பார்க்கிறோம்? உருவத்தை பார்க்கிறோம். கலரை மட்டும்தான் அறிகிறோம். இது வெளுப்பா இருக்கா, கருப்பா இருக்கா, குட்டையா இருக்கா, நட்டையா இருக்கா, இவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு வெளிச்சத்தினால. அதனுடைய சுவ தெரியுமோ? தெரியாது. அதனுடைய வாசனை தெரியுமா? வெளிச்சம் இருந்தாலும் வெளிச்சம் இல்லாத போனாலும் வாசனை தெரியறதா இருந்தா தானா தெரியும், இல்லன்னு தெரியாது. வெளிச்சம் இருந்தாலும் இல்லாத போனாலும் நாக்கில போட்டுட்டா தான் சுவை தெரியும். வெளிச்சம் இருந்தாலும் இல்லாத போனாலும் உடலால தொட்டாத்தான், தோலால தொட்டாத்தான் அதனுடைய ஸ்பரிசம் தெரியும். ஆகையால் வெளிச்சம் நமக்கு எதை காட்டுவது? உருவத்தை ஒன்னுத்தான் காட்டுறது. உருவத்தில் உருவத்தினுடைய அறிவு நமக்கு 1/5 இல்லையா? சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த என்ற 5 விஷயங்கள். அந்த 5 விஷயங்களில் உருவம் என்கிறத மட்டும் வெளிச்சம் காட்டி கொடுக்கறது. உருவம்னா கலர்னு வச்சுங்க, கலரோ இல்ல ஷேப்போ, இதை ஒண்ணுத்தானே வெளிச்சம் காட்டி கொடுக்கறது. மற்றதெல்லாம் வெளிச்சம் காட்டி கொடுக்காது. வாசனையை வெளிச்சம் காட்டி கொடுக்காது, சுவையை வெளிச்சம் காட்டி கொடுக்காது, ஸ்பர்சத்தை வெளியத்தை காட்டி கொடுக்கல. அவைகள் எப்படி தெரியறது? அவைகள்லாம் வெளிச்சத்தினால தெரியல, வெளிச்சம் இருந்தாலும் இல்லாத போனாலும் வந்துட்டு. வெளியில் இருக்கக்கூடியதான வெளிச்சமானது நமக்கு பொருள்களில், பொருள்களின் உருவங்களில் சில பகுதிகளை காட்டி கொடுக்கும். அந்த உருவங்கள் இல்ல, வெளிச்சத்துல எல்லாத்தையும் பார்த்துருவேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க இல்ல. இருட்டை எப்படி பார்ப்பேன்? இருட்டு தெரியறதா இல்லையா உங்களுக்கு? தெரியுது. இருட்ட வெளிச்சத்துல பாப்பீடா சார்? வெளிச்சம் கண்டா இருட்டு ஓடி போயிட்டு இருக்கு. அப்ப வெளிச்சம் நீங்க இருட்ட நீங்க பாக்கிற இருட்ட வெளிச்சத்தில் பார்க்கல, வெளிச்சம் இல்லாமலேயே இருட்டு தெரியுது. அப்ப வெளிச்சமானது உலகத்தில் இருக்கிற பொருள்கள்ல உருவத்தைத்தான் காட்டி கொடுக்கிறது. அந்த உருவத்திலையும் கருப்புங்கிற உருவத்தை தவிர மற்ற உருவங்களை தான் காட்டி கொடுக்கிறது. இதுவே இல்லாம ஒரு பொருளை பார்த்தா அது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சந்தேகம் வருது. வெண்டைக்காய் வாங்கி வச்சு அரை கிலோ இருக்குமா ஒரு கிலோ இருக்குமா நம்மள கேட்கிறேன். அரை கிலோவா ஒரு கிலோவா நமக்கு என்ன தெரியும்? ஏதோ இருக்கு பண்ணணும். அதை பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு வெயிட் தெரியுமோ? ஒரு குத்து மதிப்பா சொல்றேன், அதுல ஒரு சந்தேகம். ஒரு 700 கிராம் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா நோனு சொல்ல முடியாது பாருங்க, இப்படி சொல்ல முடியாது. அப்ப என்ன ஆச்சுன்னு, அப்ப அந்த வெயிட்ங்கிறது நீங்க கண்ணால பார்த்து அறிய முடியல. அப்ப இந்த வெளிச்சம் நம்ம ஜோதிஷ்னு நம்ம வெளியில என்ன சொல்லிட்டு இருக்கோமோ, சூரிய ஜோதிஷோ, சந்திர ஜோதிஷோ, மின்னல் ஜோதிஷோ, வெளிச்சம், விஜய் ஜோதிஷோ, இந்த ஜோதிஷங்கள் எல்லாமே நமக்கு வரக்கூடியதான அறிவில் ஒரு 10% மேல 20% குள்ளத்தான் காட்டி கொடுக்க அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா இன்னும் வேதன் பண்ணா இன்னும் குறைஞ்சு போறது. ஆனால் இந்த ஜோதிஷத்தை விட இன்னொரு ஜோதிஷம் இருக்கு சார், தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுர்ஹோபாசதே மிருதம் அப்படின்னு அந்த ஜோதிஷத்தை பார்க்கறதுக்கு உள்ள ஒரு ஜோதிஷம் இருக்கு. அவர் இருந்தா தான் உங்களுக்கு சூரியன் தெரிகிறார், அவர் இருந்தா தான் சந்திரன் தெரிகிறார், அவர் இருந்தா தான் மற்ற எல்லா பொருள்களும் தெரியுது. அந்த ஜோதிஷம் தான் இருட்டையும் காட்டி கொடுக்கணும். இருட்டு இருக்குன்னு யாரு தெரியுது? வெளிச்சத்திலே பாக்கிறீ இருட்ட இல்லையே. ஆனா இருட்டை காட்டி கொடுக்கற இருட்டை வெளிக்கிற ஒரு ஜோதிஷம், இருட்டையும் ஒழிச்சு கொடுக்கறது உங்களுக்கு. ஓ இது இருட்டுப்பா அப்படின்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கறது அது யார? உள்ள இருக்கிற ஜோதிஷம். ஆகையால் அந்த ஜோதிஷம் தான் நிஜமான ஜோதிஷம். அதனால்தான் அதுக்கு என்ன பேரு? உயர்ந்த ஜோதிஷம். உயர்ந்த ஜோதிஷத்தை சமஸ்கிருதத்தில் சொல்றப்ப பரஞ்சோதி, அருட்பெருஞ்சோதின்னு சொல்றா இல்லையா? அந்த பெருஞ்சோதி செய்து இந்த பரம்பிரம்மா. நம்ம சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பதங்களை மகான்கள் அனுபவித்து அவளுடைய பாஷையில பெருஞ்சோதின்னு சொன்ன, அவளுக்கு அது தெரியும். அவளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, தெரிஞ்சாலும் அவ வந்து அதை காட்டிக்கல, தெரிஞ்சவல மகான்கள் தெரிஞ்சிருக்கும். ஆகையால் பரஞ்சோதிஷுன்னு சொல்றத பெரும் ஜோதிஷ் அப்படின்னு சொன்னாவ. அப்ப அந்த பரஞ்சோதிஷ் ஆனது என்ன? தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி, நமக்கு அறிவை காட்டி கொடுக்கக்கூடியதான சூரியன், சந்திரன், மின்னல், நட்சத்திரங்கள், வித்யுத், இப்படிப்பட்டதான ஜோதிஷர்களுக்கு ஜோதிஷா இருக்கிறது. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்மன் சோமனோய துவாசோஹ வாசம் அப்படின்னு சொல்ல போல ஜோதிஷாம் ஜோதி. ஏதோ பிரதார நிஜத்திற்கு கேனோபன் எடுத்து மறக்கக்கூடாது. இங்க இருக்கிற விஷயம் தான் அங்கே சொல்லிருக்கு ஜோதிஷாம் ஜோதி. அந்த ஜோதிஷ பரம் ஜோதிஷ் அது என்ன உள்ள இருக்கு? உத்யத்பானு சஹஸ்ராபா ஹிரதயஸ்தா ரவி பிரக்கா, இப்படி சூரியன் மாதிரி இருக்கு, 1000 சூரியன் உதித்த மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் நீங்க சொல்றா இல்லையா? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அவ்வளவு ஜோதிஷ் உள்ள, அந்த உள்ள இருக்கிற ஜோதிஷுக்கு தான் தஹராத்மானது. நமக்குள்ள அந்த ஜோதிஷ், ஜோதிஷம் ஒழிக்கிறது வெளிச்சத்தை கொடுக்கறதுங்கிறது மட்டும் இல்ல, பொருள்களை காட்டக்கூடியது ஜோதிஷ். எது இருந்தால் நமக்கு அறிவு உண்டாகிறதோ அது ஜோதிஷ். இருட்டினுடைய அறிவு உண்டாகிறது எதுனால? இருட்டை காட்டக்கூடியதான ஜோதிஷனால. அந்த ஜோதிஷ காணப்படுமே ஆனால் அதற்கு முன்னால இந்த சூரியன் இருக்கார் பார்த்தல, கத்யோத பிரகாசகன். கத்யோதம்னா மினுமுனு பூச்சின்னு இருப்பான். இந்த மினுமுருபூச்சி நீங்க பாக்கலாமே தவிர மினுமுருபூச்சி வெளிச்சத்துல இன்னொன்னு நீங்க படிக்க முடியாது. கணபதி சஹஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர் ஆயர் வியாக்கியானம் பண்ணியிருக்க, அதுக்கு கத்யோதம்னு பேர் வச்சிருக்கேன். எந்த அந்த கணபதிக்கு முன்னால என்னுடைய வியாக்கியானம் மினுமுருபூச்சி மாதிரி இருக்குங்கிற அவ்வளவு காட்ட முடியாது, அவ்வளவு பெரியவர் கணபதி அப்படின்னு விசேஷமா சொல்றாருன்னு வச்சுங்களேன். அது மாதிரி அந்த கத்யோதம் மாதிரி தான் சூரியனே ஆறார். நத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ யமக்னிஹி. அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த ஆத்ம ஜோதிஷ பரஞ்சோதிஷ இருக்கு. அதற்கு முன்னால சூரியன் ஒழிக்கல, சந்திரன் ஒழிக்கல, நட்சத்திரங்கள்லாம் ஒழிக்கல. நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த சூரியன்.